2017 ஆகஸ்ட் மாத தெண்டல் இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி, குருடன்துரைக்கும் கொடியோனே. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மனித உறவுகளில் கலந்து கிடக்கும் பல நூறு விதமான உன்னத வக்கிர உணர்வுகளை இந்த கட்டத்தில் வியாசர் அபாரமாக படம் பிடித்திருக்கிறார். பாஞ்சாலியை சூதியில் இழந்தாகிவிட்டது. அவளை சபைக்கு அழைத்து வர சொல்லி விதுரனை ஏவி அவன் மறுத்து அவனுக்கு பதிலாக தேரோட்டி பிராதிகாமியை அனுப்புகிறார்கள். அங்கே பாஞ்சாலி, சூதபுத்திரனே செல், நீ அந்த சூதாடினவரிடம் சென்று நீர் முதலில் உம்மை தோற்றீரா அல்லது என்னை தோற்றீரா என்று சபையில் கேள். சபாபர்வம் தியூத பர்வம் அத்தியாயம் 81 பக்கம் 282 என்று கேட்டு அவன் இந்த கேள்வியை சபையில் எழுப்ப ஒருவரும் பதில் பேசாமல் மௌனம் காக்கின்ற நேரம். யுதிஷ்டிரன் உயிர் போனவனைப் போல மனம் குண்டி நிற்கும் நேரம். துரியோதனன், பாஞ்சாலி இங்கு வந்தே இந்த கேள்வியை கேட்கட்டும். அவள் சொல்லுகிறதையும் இவன் யுதிஷ்டிரன் சொல்லுகிறதையும் இங்குள்ளவர் அனைவரும் கேட்கட்டும் என்று சொன்னான். மேற்படி பக்கம் 283. ஏதோ பொழுதுபோக்காக விளையாடத் தொடங்கி மறுக்க மறுக்க கட்டாயப்படுத்தியும் சீண்டிவிட்டும் சபையில் பெரியவர்கள் இல்லாத நேரத்தில் சம்மதிக்க வைத்து நாடு தொடங்கி ஐவரையும் ஆட்டத்தில் தோற்கச் செய்து இவ்வளவு தொலைவுக்கு கொண்டு வந்தாயிற்று. ஒவ்வொரு முறை வெல்லும் போதும் மோசமான வழிமுறைகளை கடைபிடித்து சகுனி வென்றான் என்று வியாசர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருவதையும் பார்த்தோம். இப்போது வீடு விற்கவும் மற்ற வேலைகளை செய்வதற்காகவும் பாஞ்சாலியை அழைத்து வா என்று துரியோதனன் உத்தரவிடுகிறான். இன்னமும் பெரியவர் எவரும் வாயை திறக்க காணோம். விதுரனும் விகர்ணனும் பேசுவதை யாரும் காதில் வாங்கும் நிலையில் இல்லையே. இப்போது ஆட்டத்தில் என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா அல்லது தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா என்று பாஞ்சாலி கேட்டு வர சொல்லியிருக்கிறாள். இங்கேதான் அடிமையும் ஆண்டானும் சூடாடும் போது பந்தயம் வைத்தாடக்கூடாது என்ற அடிப்படை உண்மை அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. பாஞ்சாலி விஷயத்தில் தருமன் செய்தது தவறுதான். ஆனால் அவன் இந்த கட்டத்தில் கூட கசாப்பு கடைக்காரனை நம்பும் ஆட்டைப் போலத்தான் இவர்களிடத்திலும் கொஞ்சம் மனசாட்சி எஞ்சியிருக்கிறது. எதையும் எல்லை மீறி செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு, அசட்டு நம்பிக்கையோடு இருக்கிறான். பாஞ்சாலியோ ஆட்டமே செல்லாது என்கிறாள். துரியோதனனோ அதை இங்கே சபையில் வந்து யுதிஷ்டிரனிடம் சொல்லச் சொல், அவளுக்கு இவன் தரும் விடையை இங்கே எல்லோருக்கும் முன்னிலையில் சொல்லட்டும் என்று உத்தரவிடுகிறான். இந்த நிலையிலும் பாஞ்சாலியின் கோலத்தைக் கண்டு பெரியப்பாவும் சபையினரும் மனமிறங்குவர் என்று தர்மபுத்திரர் நம்புகிறார். திரௌபதியின் நம்பிக்கையை பெற்ற ஒருவனை தனியே அழைத்து, பாஞ்சாலியே, இரஜஸ்வரையாயிருக்கும் நீ அறையில் முடியப்பட்ட ஒற்றை வஸ்திரத்துடன் அழுது கொண்டு சபைக்கு வந்து மாமனார் முன் நில். ராஜபுத்திரியாகிய நீ சபைக்கு வந்ததைக் கண்டபோது சபையோரெல்லோரும் துரியோதனை மனத்தினால் திட்டுவார் என்று சொல்லி அனுப்பினார். மேற்படி பக்கம் 284. இதை பாஞ்சாலி ஏற்கவில்லை. ஒற்றையாடையோடு அந்த மாமனாருக்கு முன்னால் வந்திருந்தாலும் எதுவும் நடந்திருக்கப் போவதில்லை. அதைவிட மோசமான நிலை அந்த மருமகளுக்கு ஏற்பட்ட சமயத்திலும் அந்த மாமனார் குறுக்கிட முயலவில்லை என்பதை அறிவோம். எதற்காக இங்கே இதை குறிப்பிட்டோம் என்றால், இந்த நிலையில் கூட தருமனுக்கு இப்படியெல்லாம் நேரப்போகிறது என்று தோன்றவே இல்லை. சொல்லப்போனால் இந்த நிமிஷம் வரையில் துரியோதனனுடைய மனத்தில் கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கவில்லை. அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பாஞ்சாலியை சபைக்கு வரவழைத்து அவமதிப்பது மட்டும்தான். ஆனால் அந்த அவமதிப்பின் எல்லையை நிர்ணயித்தவன் கர்ணன். கர்ணன் தூண்டிவிடும் வரையில் துரியோதனுக்கே கூட அடிமைகளுக்கு மேலாடை அணியும் உரிமை இல்லை என்ற எண்ணமே தோன்றியிருக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். ஆகவே தர்மபுத்திரன் இந்த நிலையிலும் பெரியப்பா மனமிறங்குவார் என்று எதிர்பார்த்ததில் வியப்பில்லை. இவர்கள் அனைவரும் சிறுவயதிலிருந்து ஒன்றாக விளையாடி வளர்ந்தவர்கள், நெருங்கிய உறவினர்கள். பாஞ்சாலியின் ஊற்றுவருக்கு அண்ணி, சிறுவயதில் துரியோதன் எத்தனையோ தொல்லைகளை கொடுத்திருந்த போதிலும் கொல்லவே முயன்ற போதிலும் பீமனுக்கு அர்ச்சுனனுக்கும் வேண்டுமானால் கோபம் இருந்திருக்கலாமே ஒழிய தர்மபுத்திரனால் அவற்றை மறக்க முடியாவிட்டாலும் மனதார மன்னிக்க முடிந்தது. ஏனென்றால் அவனை பொறுத்தவரையிலே பெரியப்பாவின் சொல்லொன்றே வேதம். அவர் சொன்னது எதையும் இவன் மறுத்ததில்லை. பாதி அரசு என்ற பெயரில் இவர்களுக்கு ஒரு காட்டை கொடுத்தது கூட தருமன் கேட்டு பெற்றதில்லை. மக்களுடைய கருத்துக்கு அஞ்சிய திருதராஷ்டிரன் தானே முன்வந்து கொடுத்தது. அந்த காட்டை அழித்துதான் நாடு சமைத்தார்கள். 31 வயதில் தருமனுக்கு இளவரசு பட்டம் கட்டியதையும் அவன் கேட்டுப் பெறவில்லை. காண்டபவனத்தையும் கேட்டுப் பெறவில்லை. இத்தனைக்கும் நாட்டை ஆளும் முழு உரிமையையும் உடையவன் தருமனே என்பதை பல சமயங்களில் சொல்லியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கூட அரசை துரியோதனனுக்கு கொடுத்துவிடு என்றால் கொடுத்துவிடும் மனநிலையில்தான் தருமன் இருந்தான். இந்த நிலைப்பாடு உத்தியோக பருவத்தில்தான் மாறுபடுகிறது. அவ்வளவு ஏன் இத்தனை நடந்ததற்கு பிறகும் அனுத்பூதம் எனப்படும் மறுசூதுக்கு துரியோதனன் திருதராஷ்டிரன் மூலமாகத்தானே அழைப்பு விடுத்து வனவாச பந்தயம் வைத்து ஆடச் செய்தான். அந்த நிலையில் கூட பெரியப்பாவின் அழைப்பு என்ற ஒரே காரணத்துக்காக தர்மன் மறுசூதை ஏற்கத்தானே செய்தான். இப்படியெல்லாம் நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தினால்தான் தருமன் பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து வர சொல்லும் போதும் மௌனியாக இருந்தான். தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்பதால் எதையும் மறுக்கும் உரிமை தனக்கில்லை என்ற கூச்சம் வேறு அவனை தின்று கொண்டிருந்தது. பிராதிகாமி 2 முறை சென்று அழைத்து விட்டு திரும்பிய பின்னர் துரியோதனன் துச்சாதனனை ஏவுகிறான். இங்கே ஒன்று சொல்ல வேண்டும். பாரதத்தில் பல இடங்களில் பிராதிகாமி தன்னை அவமதித்ததாக பாஞ்சாலி வருத்தப்படுவதை பார்க்கலாம். அம்மனே போற்றி அரங்காப்பாய் தாழ் போற்றி என்று பாஞ்சாலி சபதத்தில் இவனுடைய பேச்சு தொடங்கினாலும் பாரதி இந்த இடத்தில் அவன் அவமரியாதையாக பேசுவதை விட்டுவிட்டான். திரௌபதியே, யுதிஷ்டிரர் சூதன்னும் கள்மயக்கத்தினால் மயங்கியிருக்கிறார். துரியோதனன் உன்னை ஜெயித்து விட்டான். ஆதலால் நீ திருதராஷ்டிரன் வீட்டுக்குள் போ. யாஞ்ஞசேனியே, வேலை செய்வதற்காக உன்னை அழைக்க வந்திருக்கிறேன். தியூதபர்மம் 89 பக்கம் 282 என்றுதான் இவன் முதலில் தொடங்குகிறான். ஓர் அரசியிடம் ஒரு தேரோட்டி பேசுகின்ற விதமில்லை இது. ஆனால் பாரதி தீட்டியிருக்கும் தேர்ப்பாகன் குணச்சித்திரம் முற்றிலும் மாறுபடுகிறது. பாஞ்சாலி தங்கியிருக்கும் அரண்மனைக்கு சென்ற துச்சாதனன் அவளை நெருங்கும் போது வில்லி பாரதத்தின்படி காந்தாரியும் உடனிருந்தாள். பாஞ்சாலி காந்தாரிக்கு பின்னால் நின்று கொண்டாள். மேலார் அல்ல தமர் அழைத்தால் மேலுன் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாது ஏகென்றாள் என்று பாடும் வில்லி இந்த இடத்தில் காந்தாரியின் பாத்திர படைப்பை சரித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். உன் மைத்துனன்தானே வேண்டும், உன் மைத்துனன்தானே கூப்பிடுகிறான், போய்விட்டுத்தான் வாயேன் என்று காந்தாரி பேசியிருப்பாளா என்று யோசித்தால் உண்மையில் காந்தாரி அந்த சூதாட்ட சபையில் இருந்திருந்தால் நடந்திருப்பதே வேறு என்றுதான் சொல்ல வேண்டும். வியாச மூலத்தில் பாஞ்சாலி தனியாகத்தான் இருந்தாள். அவளிடத்திலே துச்சாதனன் நெருங்கி சொல்லவே நான் கூசுகின்ற சொற்களை பேசி சபைக்கு அழைக்கையில் நான் சபைக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறேன், ஒற்றை ஆடையை அணியும் மாதவிலக்கு நேரமிது என்று சொல்லவும் அண்ணன் மனைவியுடைய கூந்தலை பற்றி இழுக்கும் அந்த மைத்துனன் சொல்கிறான், யஞ்ஞசேனன் மகனே, ரஜஸ்வலையாகத்தான் இரு, ஒற்றை வஸ்திரத்தோடு இரு, வஸ்திரமில்லாமலே இரு. ஆட்டத்தில் ஜெயிக்கப்பட்டு போனாய், தாசியாக செய்யப்பட்டாய். உன் தகுதிப்படி தாசிகளில் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னான். தியூதபர்வம் 289 நீ ஆடை அணிந்திருந்தால் என்ன, அணியாமலே இருந்தால்தான் என்ன என்று சொன்னபடி அவளை கூந்தலை பிடித்தெழுத்து தெருத்தெருவாக வந்து சபைக்குள் தள்ளினான். இந்த சமயத்தில் வில்லி காணோம் என்று நிலம் நோக்கி கதிர்வேல் நிருபர் இருந்து இறங்க கோணே நேர்பாடாய் இருந்தான், குருடு என்று உரைக்கும் கொடியோனே என்று பாடுகிறார். கேட்கும் காதும் இழந்து விட்டாயோ என்று எந்த சொல்லை சொல்ல கூசி பாரதி காதும் கேட்காமல் போய்விட்டதோ என்று சொல்லி அவனுடைய குறையை குறிப்பால் உணர்த்தினானோ. வில்லி கட்டுக்கடங்காத கோபத்தில் அதே சொல்லால் திருதராஷ்டிரனை சாடுவதை பார்க்கலாம். இன்னும் பீஷ்மர் பேசும் நியாயமெல்லாம் இருக்கிறது. மேலும் பார்ப்போம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.